மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேதவசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2:5. யோவான் எழுதின சுவிசேஷம் 2:5.
அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள்.
இங்கே பார்க்கும் பொழுது கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அவருடைய தாயாராகிய மரியாளும் திரளான ஜனங்கள் அந்த கல்யாண வீட்டிலே கூடியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அந்த கல்யாண வீடு நல்லபடியாக திருமணம் நடைபெறுகிறது. ஆனால் எதிர்பாராத ஒரு சின்ன பிரச்சனை சம்பவிக்கிறது. அவர்களுக்கு திடீரென்று திராட்சை ரசம் குறைவுபட்டது. அதற்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று, திராட்சை ரசத்தை ஆயத்தப்படுத்தினவங்க லிமிட் தெரியாம குறைவா செஞ்சிருக்கலாம், ஆட்களுக்கு ஏற்ற விதத்தில் செய்யாம குறைச்சு ரெடி பண்ணிருக்கலாம். அல்லது எதிர்பார்த்ததை விட கூட்டம் ஒருவேளை அதிகமா வந்திருக்கலாம். ஏதோ ஒன்று நடந்துச்சு. நாக மொத்தத்தில் திராட்சை ரசம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஸ்திரீயை எனக்கு முடக்கம் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் அங்கிருக்கிற வேலைக்காரர் அந்த வீட்டாரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ரொம்ப அருமையான வார்த்தை. மரியாளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ரொம்ப அருமையான வார்த்தை. இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். நல்ல வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையோ செய்கிறோம். இன்னைக்கு காலையில் நம்ம தியானித்தோம். நம்முடைய மனதில் பட்டதெல்லாம் நம்ம செய்யறோம். நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து இதை செய்யன்னு சொன்னா அதை நம்ம செஞ்சிடறோம். அது ஏற்றதா ஏற்றதில்லையா, நல்லதா கெட்டதா, நமக்கு தகுதியானதா தகுதி இல்லையா, இதெல்லாம் பல நேரத்தில் யோசிக்க தவறி நமக்கு சரின்னு பட்ட உடனே நம்ம செஞ்சிடறோம். ஆனால் அது பல நேரத்தில் ஆண்டவருடைய பார்வையில் ஏற்றதாக காணப்படுவது இல்லை இல்லையா, தவறி போயிடுது. அதனால இன்றைக்கு நாம் இந்த மாலை நேரத்தில் ஒரு காரியம் கவனிக்கிறோம். இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். நல்ல வார்த்தை. இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய, அவர் சொல்வதை மாத்திரம் செய்யணும், அவர் சொல்லாததை செய்யக்கூடாது. சுயமாய செய்யக்கூடாது, அவர் சொல்லாததை செய்யக்கூடாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தொடர்ந்து இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பல காரியங்களை சொன்னார். அவர் சொன்னதை செய்தால் நமக்கு ஆசீர்வாதம். பல காரியங்களை சொன்னார். வேலைக்காரரை கூப்பிட்டார், ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். உடனே தண்ணீரை கொண்டு வந்து அந்த 6 கற்சாடிகள், ஒவ்வொன்றும் 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதான் 6 கற்சாடிகள் இருந்தது. இன்னைக்கு நம்ம இதை நம்ம தியானிக்க போறதில்ல, இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன். அந்த 6 கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்பினாங்க. நிரப்பின உடனே மறுபடியும் அதே வேலைக்காரரை கூப்பிட்டார். கூப்பிட்டு சொல்லுகிறார், இப்பொழுது இதை மொண்டு பந்தி விசாரிப்பு காரிடத்தில் கொண்டு போய் கொடுங்கள். அதே போல அவர்கள் அதை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த ஊற்றப்பட்ட தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியிருந்துச்சு. அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரிடத்தில் கொடுத்தார்கள். அந்த வீட்டில் இருந்த குறைவு நிறைவாக்கப்பட்டது. ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு. குறைவுபட்டு அந்த கல்யாண வீட்டிலே இருந்த ஒரு சலசலப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் அந்த நேரத்தில் நிவர்த்தி செய்யப்பட்டது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒன்று கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் சில குறைவுகள் வருகிறது. பணத்தேவை, சமாதான குறைவு, ஏதோ ஒரு குறைவு. அந்த குறைவு நிறைவு செய்ய வேண்டும் என்றால், நிறைவாக்கப்பட வேண்டும் என்றால், இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். ஆமென். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். நம்ம சுய புத்தியிலே சார்ந்து நம்ம பல நேரத்தில் பல காரியங்களை செய்யும் பொழுது குறைவுகள் நிவர்த்தி செய்யப்படுவதில்லை. அல்லது நம்மை சுற்றிலும் இருக்கிற பலர் பல ஆலோசனைகளை கொடுக்கிறதை கேட்டு அதன்படி நம்ம நடக்கும் பொழுது குறைவுகள் நமக்கு நிறைவு செய்யப்படுவதில்லை. இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால் மாத்திரம்தான் நம்முடைய குறைவுகள் நிறைவாகும். இந்த வீட்டில் தான் நடந்துச்சு. அவர் சொன்னபடி தண்ணீரை ஊற்றுங்கள்னாரு, ஊத்துனாங்க. மொண்டு கொண்டு போய் கொடுங்கன்னாரு, மொண்டு கொண்டு போய் கொடுத்தாங்க. அவர் சொன்னதையெல்லாம் செஞ்சாங்க. அவர் சொன்னதையெல்லாம் செய்யும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த வீட்டிலே வந்தது. சரியா? ஆகையினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதையெல்லாம் நாம் செய்யணும். அவர் சொல்வதெல்லாம் தேவ சித்தம். அந்த தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்திலேயே நம்முடைய குறைவுகள் மாறும். அது ஒரு பக்கம். எல்லாத்தை விட முக்கியமானது, அவர் சொல்றபடி நம்ம செய்து வாழ்கிற வாழ்க்கை தான் நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திலேயே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதோடு அது முடிவடைகிற விஷயம் அல்ல. அவர் சொல்லுகிறபடி செய்வதுதான் நமக்கு நித்தியத்தை கொடுக்கும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் ரொம்ப சீரியஸா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஆகினா நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்வது எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இதுல என்ன பிரச்சனை? அவர் சொல்றதெல்லாம் செய்யறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற பல விஷயங்கள் நமக்கு ஏற்புடையதா இருக்காது. புரிதல், நம்முடைய திங்கிங்க்கு அது வேறுபடும். அதனால பல நேரத்தில் பலர் அவர் சொல்றதை செய்யறதில்லை. நமக்கு ஏற்றதா இருக்கிறதை நம்ம செஞ்சோம், நமக்கு பிடிச்சதை செய்யறோம், நமக்கு வசதிப்பட்டதை செய்யறோம், நம்ம மனசுக்கு சரின்னு பட்டதை நம்ம செய்யறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற விஷயங்கள், பல காரியங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற விஷயங்கள் நமக்கு ஏற்புடையதா இருக்காது. ஆனாலும் அது நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குதோ இல்லையோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் நமக்கு என்ன சொன்னாலும் அதன்படி நாம் செய்ய வேண்டும். அவர் என்ன சொன்னாலும் அதை செய்யும், அதுதான் முக்கியம். அதனால் இன்றைக்கு இந்த மாலை நேரத்திலும் ஒரு மூன்று காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அவர் சொல்வதை செய்கிறவர்களாய் இருப்பதற்கு நாம எப்படி இருக்க வேண்டும், என்ன மைண்ட் செட் நமக்கு தேவை, என்ன ஒரு மனநிலைமை இருந்தால் அவர் சொன்னதை செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்க முடியும், அதுதான் நமக்கு தெரியணும். முதலாவதாக ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வோம். எலியா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். இன்னைக்கு காலையில கூட நம்ம அவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். இந்த எலியாவுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஏற்றங்கள், தாழ்வுகள், இப்படி பல விஷயங்கள் அவன் வாழ்க்கையில் இருந்துட்டே இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பெஷல் விஷயம். அவன் லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தில் அவனுக்கு சில ஏற்றங்கள் இறக்கங்கள்லாம் வந்துச்சு, சோர்வுகள் வந்துச்சு, உற்சாகம் வந்துச்சு, இப்படி எல்லாமே வந்தது. ஆனாலும் அவன்கிட்ட இருந்த ஒரு ஸ்பெஷல் விஷயம், அவனுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18 அதிகாரத்தில் இருந்து அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. நம்ம எல்லாத்தையும் பார்க்கல, ஒரு சின்ன விஷயத்தை தான் பார்க்க போறோம். இந்த 18 அதிகாரத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சம்பவத்திலேயும் ஆண்டவர், 17 அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. இந்த 17 அதிகாரத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கையை நீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவத்தை நீங்க கவனிச்சாலும் அவர் சொல்வது எல்லாவற்றையும் செய்வான். அந்த நாட்களில் ஆகாப் என்கிற ஒரு ராஜா, கொடிய ராஜா, ஆண்டவருக்கு விரோதமானவன், அரசாட்சி செஞ்சிட்டு இருக்கிறான். அவன் தேசத்தை விக்கிரகத்தினால் நிரப்பினான். தேசத்து ஜனங்களை கத்தரி விட்டு வழிவிலக பண்ணியிருந்தான். அதனால ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம் என்பதை அவர்களுக்கு காண்பிக்க நினைச்சார். உடனே எலியாவை கூப்பிடுறாரு, நீ போய் ஆகாப்புக்கு சொல், உம்முடைய வார்த்தையின்படி அன்றி தேசத்தில் மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது, சொல்லுனாரு. அந்த ஆகாப் சாதாரணமான ஆள் கிடையாது, கொலைபாதகன். தனக்கு பிடிக்கலன்னா அந்த நபரை கொல்வதற்கு அவன் தயங்குறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா அவங்ககிட்ட போய் சொல்லுங்கிறார். நேரா போனா ஆகாப்புக்கு முன்னால நின்னா, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் வார்த்தையினால் அன்றி தேசத்திலே மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டான். 3 வருஷம் 6 மாசம் தேசத்தில் மழையும் இல்லை பனியும் இல்லை. 3 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, திருப்பியும் போய் உன்னை ஆகாப்புக்கு காட்டு. தேசம் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்குது. ஆகாப்புடைய கோபம் எலியா மேல பயங்கரமா இருக்குது. ஆனா திருப்பி போய் சொல்றான், திரும்பி போய் நில்லுன்னு திருப்பி போய் நிக்கிறான். அது கிடையில பாத்தீங்கன்னா அந்த 3 வருஷம் அவனுடைய வாழ்க்கை நடந்ததெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். கர்த்தர் சொல்வார், நீ கேரி தாத்தங்கரையில போய் ஒளிஞ்சுக்கோன்னுவார். ஏன்னா அவனுடைய உயிருக்கு ஆபத்து. சொன்ன பிறகு அவனுடைய உயிருக்கு ஆபத்தாயிடும். உடனே ஒண்ணு சொல்ல மாட்டான். ஆண்டவர் சொன்னதை உடனே நேர போய் கேரி தாத்தங்கரையில போய் அவன் ஒளிஞ்சுக்குமான். அங்கே மழை பெய்யாததுனால ஆற்று வெள்ளம் குறைஞ்சிருச்சு, தண்ணி இல்லை. கர்த்தர் காகத்தினால் அவனை போஷிக்கிறான், குடிக்க தண்ணி இல்லை. உடனே ஆண்டவர் சொல்வார், நீ சாரிபாத்துக்கு போ, அங்க இருக்கிற ஒரு விதவையின் மூலமா அவனை போஷிப்பேன். நேர புறப்பட்டு சாரிபாத்துக்கு போயிடும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அவன் செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருப்பான். லைஃப் தான் ரொம்ப ஸ்பெஷல். இப்படி அவனுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குது. கடைசியிலே தேசத்து ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புவதற்கு ஆண்டவர் அவனிடத்துல பேசி பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொண்டு வந்து அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக சவால் விடுவான். 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள், மொத்தத்தில் 850 கள்ள தீர்க்கதரிசிகள் அரசாங்கத்தினால் பராமரிக்கப்பட்டு வந்தாங்க. அன்றைக்கு அந்த 850 தீர்க்கதரிசிகளையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் அவன் நிற்க வைத்து ஒரு இடத்துல கொண்டு வந்து நிற்க வைத்து சவால் விடுகிறான். ஒரு பலிபீடத்தை கட்டி, இதில் நானும் ஒரு பலிபீடம் வைக்கிறேன், நீங்களும் கட்டுங்க, ரெண்டு பேரும் பலி வைப்போம். எதை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரோ, வானத்தில் அக்னி இறங்கி எது அங்கீகரிக்கப்படுகிறதோ அவர்தான் தெய்வம் என்று சொல்லி சவால் விடுகிறான். அதே போல அந்த சவாலை அவர்கள் ஏற்றுட்டு வந்து நிற்கிறாங்க. பாகால்கள் காலையிலிருந்து இரவு பகலை சாயங்காலம் வரையும் பாகால் தீர்க்கதரிசிகள் கூப்பிடுறாங்க, ஒன்னு நடக்கல. எலியா ஒரு சின்ன பிரேயர் பண்றான், உடனே அக்னி இறங்குது, பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இப்படி அவன் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் என்னென்ன சொல்றாரோ அதுபடி செய்வான். அந்த ஜபம் பண்ணும்போது ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றையும் வார்த்தையின்படியே செய்தேன் என்பதை நினைத்தருளும், என்னை கேட்டருளும் ஜபம் பண்ணுவான். ரொம்ப அழகா இருக்கும் அந்த வார்த்தை, எல்லாவற்றையும் வார்த்தையின்படியே நான் செய்தேன் என்பதை நினைத்தருளும், அதை என் ஜபத்தை கேட்டருளும். சொன்ன உடனே அக்கினி இறங்கும். அப்படி அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் பேசுகிறதை கேட்டு 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 அவன் வாழ்க்கையிலே செய்கிறான். இந்த எலியாவுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு கட்டத்தில் சோர்வுகள் வருது. அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் அவன் கொன்று போட்டான். கொன்று போட்ட பிறகு ஆகாப்புடைய மனைவியாகிய எசபேலுடைய கோபத்துக்கு ஆளாகிறாள். ஏன்னா அவ தான் இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் பராமரிக்கிறவள். அவளுடைய கோபத்துக்கு ஆளாக, தன்னுடைய 850 தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட உடனே அவளுடைய கோபம் திரும்புது, இவன் மேல திரும்புது. நாளைக்கு எலியாவின் தலை அவன் கழுத்து உடம்புல இருக்கிறது இல்லை என்று சவால் விடுகிறாள். அப்போ எலியாவுக்கு பயம் வருது. ஏன்னா அவனும் ஒரு மனுஷன். என்னதான் அவன் ஒரு பக்கத்தில் வானத்தில் நக்கினி இறக்கினாலும் மனுஷீகம் என்ன ஒன்று இருக்குது. அப்ப அவனுக்கு பயம் வருது. ஓடி போய் அவன் சூறை செடியின் கீழே படுத்துக் கொள்ளுகிறான். இப்பதான் நம்ம சில காரியங்களை கவனிக்கணும். இதெல்லாம் அவுட்லைன், அவனுடைய லைஃபுடைய அவுட்லைன். அவன் ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்டான். ஆண்டவர் நமக்கு சொல்றதெல்லாம் செய்யணும்னா அவர் சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு மைண்ட் நமக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் சொல்றதை கேட்டாதான் செய்ய முடியும். சொல்றதை கேட்க தெரியணும் நமக்கு. ஆண்டவர் நம்மளோடு என்ன பேசுறார், எப்படி பேசுறார், அதை கேட்க தெரியும். அப்பதான் நம்ம கீழ்ப்படிய முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாமல் போறதுக்கு பேசிக் விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொல்லுகிறதையே நமக்கு ஃபீல் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்றத லிசன் பண்ணணும். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை உங்களால சென்ஸ் பண்ண தெரியணும். இது ரொம்ப முக்கியம். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இது இருந்தாதான் இந்த காரியங்கள் கரெக்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற விஷயங்கள் எழுதப்பட்ட தேவ வார்த்தைகள்னு ஒன்னு இருக்குது, ஆண்டவருடைய சத்தம்னு ஒன்னு இருக்குது. எழுதப்பட்ட தேவ வார்த்தைகள் நமக்கு இன்ஃபர்மேஷன், ஆனால் ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையா இருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை திருப்பும். எழுதப்பட்ட வார்த்தைகள் இது நமக்கு ஜெனரல். இதுல வந்து பாத்தீங்கன்னா இவைகள் பல காரியங்கள் நமக்கு எல்லாமே எல்லா காமனா எழுதுண்டு. ஆனா காமனாக எழுதப்பட்ட இந்த வேத வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு பிரத்யேகமாய் சில விஷயத்தை சொல்லுவார், பிரத்யேகமா சொல்லுவார், இதுதான் அப்படின்னு சொல்லுவார். அதற்கு கிரேக்க பதத்தில் சொல்லுவாங்க லோகோஸ். லோகோஸ்னா எழுதப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் அதிலிருந்து நம்மோடு பேசுகிறது, அதற்கு ரேமா அப்படின்வாங்க. ரேமானா அதிலிருந்து ஆண்டவர் பிரத்யேகமாய் நம்மோடு கூட பேசுகிற காரியம். புரியுதல்ல? ரெண்டு விஷயம் இருக்கு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில கொடுத்த செய்தி கூட எனக்கு கிட்டத்தட்ட வியாழக்கிழமையிலிருந்து எனக்கு அந்த ஆண்டவர் அந்த ரெண்டு வசனத்தை கொடுத்துட்டார். இந்த 1 கொரிந்தியர் 6:12-10:23 அந்த ரெண்டு வசனத்தை கொடுத்து இந்த ரெண்டு வசனத்திலிருந்து எடுக்கணும்னு அந்த மைண்ட்ல அந்த வசனம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வியாழக்கிழமையிலிருந்து நான் மைண்ட்ல அதே அசை போட்டுட்டே இருந்து ஜெபிக்கிறேன் ஒண்ணு வரல. வெள்ளிக்கிழமையும் வரல, நேற்று காலையில் வரும்போது நேற்று காலையிலையும் வரல, சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுச்சு. அந்த வசனம் மட்டும்தான் இருக்குது, என்னன்னு புரியல, ஒரு விளக்கமும் கிடைக்கல. எழுதப்பட்ட வசனம் எழுதப்பட்டதுதான், ஆண்டவர் பேசினாதான் நமக்கு செய்தி. வசனத்தை வச்சுட்டு வெறும் வசனத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ எனக்கு சாயங்காலம் வரைக்கும் ஆயிப்போச்சு, எனக்கே கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. நமக்கு உண்மையிலேயே கர்த்தர் தான் நமக்கு இது சொன்னாரா? ஏன் செய்தியே கிடைக்க மாட்டேங்குது? ஒருவேளை வேற ஏதாவது இருக்குமோ? நம்ம ஏன் நமக்கு இந்த காரியம் கர்த்தர் கொடுத்தா நமக்கு வசனத்துக்கான மெசேஜ் வரணும். வெறும் வசனத்தை வெறும் வச்சுட்டு இருந்தா என்னத்தை திருப்பி அதே இது தகுதியாரு எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிறது? இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு என்னடா அதுன்னு அப்படி ஜெபிச்சுட்டே இருக்கும் போது நேற்று இரவு தனியாக உட்காந்து ஜெபிக்கும் போது திடீர்னு கர்த்தர் கடகட கடன்னு சில காரியத்தை சொல்றார். இரவு ஒரு 9 மணிக்கு மேல கர்த்தர் விஷயத்தை சொன்னார், இதை இப்படிதான் சொல்லணும், இதுதான் மெசேஜ். அப்போ எழுதப்பட்ட வார்த்தை ஒன்னு இருக்குது, அதை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆண்டவர் நமக்கு பேசுகிற காரியத்தை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும். அதுதான் ஜனங்களுடைய வாழ்க்கையை சந்திக்கும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்மை வழி நடத்தும். ஆகையினாலே இந்த எலியாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் தேவ சத்தத்தை கேட்கிறதற்கு அவன் ஆரம்பத்திலிருந்து நல்லா கேட்டுட்டு வரான். ஆனால் ஒரு கட்டத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாத அளவுக்கு அவன் மன சோர்வு வந்தது. சூறை செடியின் கீழே அவன் போய் படுத்துக் கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19:5 நாம் வாசிக்கலாம்.
ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான்.
அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி
எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது.
அப்பொழுது அவன் புசித்து குடித்து
திரும்ப படுத்துக்கொண்டான்.
கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து
அவனை தட்டி எழுப்பி
எழுந்திருந்து போஜனம் பண்ணு
நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான்.
அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து
அந்த போஜனத்தின் பலத்தினால்
40 நாள் இரவு பகல் ஓரேப் என்கிற தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கவனிக்கணும்,
சோர்ந்து போன எலியா ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துட்டு இருக்கிறான். இதுவரைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவனோடு சொல்லுவார், கேட்பான், செய்வான், எல்லாம் அருமையா போயிட்டே இருக்கும். ஆனால் இப்பொழுது அவன் மன சோர்வடைந்து படுத்த பிறகு ஆண்டவருடைய சத்தத்தை அவனால் கேட்க முடியல, சோர்ந்து படுத்துட்டான். ஒரு காரியம் நம்ம புரியணும், ஆண்டவர் நமக்கு வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வேத வசனங்களிலிருந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையோடு பேச வேண்டும் என்றால் உங்கள் மன சோர்விலேயே நீங்க இருப்பீங்களானால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதை உங்களால் உணர முடியாது. புரியுதுங்களா? நம்முடைய சோர்வை மாத்த ஆண்டவர் விரும்புறாரு. ஆனால் அந்த சோர்வோடையே நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளால கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவோ அதில் நம்ம டிராவல் பண்ணவோ முடியாது. அதுக்குதான் ஆண்டவர் முதல் அவனை பிரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்குது. அவனோடு பேசுறதுக்கு முன்பாக அவனை பிரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்குது. ஆண்டவர் நம்மளோடு பேசணும்னா நம்ம பிரிப்பேர்டா இருக்கணும். அவர் நம்மளை பிரிப்பேர் பண்ணாதான் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்க முடியுமே தவிர, நம்ம சோர்வோடு நம்ம பிரச்சனையவே நினைச்சிட்டு சோர்வோடு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா ஆண்டவருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியாது. அவர் என்ன சொல்ல வர்றார், அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு வச்சிருக்கிற பதில் என்ன, நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அவன் சூறை செடியின் கீழே அவன் படுத்துட்டு இருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் பிரிப்பேர் பண்றார். எப்படி? ஒரு தேவ தூதனை அனுப்பி அந்த தூதன் மூலமாக அவனுக்கு உணவை கர்த்தர் அனுப்புறார். தடலில் சுடப்பட்ட அப்பம் தண்ணீர் எல்லாம் கொடுத்து அனுப்புறார். அந்த தேவ தூதன் வந்து கொடுத்து சாப்பிட சொல்றான். கொண்டு வந்து வச்ச உடனே எழுந்திருக்கிறான், எழுந்து போஜனம் பண்ணு தேவ தூதன் சொல்றான். அவனுக்கு தேவ தூதன் கூட அவனுக்கு ரியலைஸ் பண்ண முடியல. யாரோ வந்து நமக்கு சாப்பாடு கொடுக்கறாங்கன்னு நினைச்சிட்டு வாங்கி சாப்பிட்டு திருப்பி படுத்துக்கிட்டான். ஒரு தேவ தூதன் வந்து கொடுக்கறது கூட அவனால ரெகனைஸ் பண்ண முடியல. யாரோ கொடுத்தாங்கன்னு வாங்கி சாப்பிட்டு படுத்துட்டான். என்னன்னு அவன் சாப்பாடு கொடுத்து நீ யாருப்பான்னு கேட்கல, தேங்க்ஸ்னு சொல்லல, நீ யாருப்பா என்னை தேடி வந்து சாப்பாடு கொடுத்தியே, யாரு உன்னை அனுப்புனது, எதுவுமே கேட்கல. யாரோ கொடுத்தாங்க வாங்கினா சாப்பிட்ட படுத்துட்டான். சோர்வு அவனை எப்படி கொண்டு போயிடுச்சு பாருங்க. அப்போ தேவத்தூதன் ஆண்டவரும் பார்த்தாரு. தேவத்தூதன் போயிருப்ப, ஆண்டவரே நீங்க சொன்னபடி நான் சாப்பாடு கொடுத்துட்டு அவன் திருப்பி படுத்து தூங்கிட்டு ஆண்டவரே இருப்பான். இல்ல நீங்க சொன்னீங்க செஞ்சு அவன் என்னமோ பார்ப்பான், பார்த்தா கடைசியா திருப்பி படுத்து தூங்கிட்டான் ஆண்டவர், நான் போனதெல்லாம் வேஸ்டா போச்சுடுவான். சரி சரி பரவாயில்ல, இன்னொரு தடவை போய் கொடுன்னு. சரி திருப்பி இன்னொரு தடவை, திருப்பி அப்பத்தை எடுத்துட்டு வந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து திருப்பி தட்டி எழுப்பான். எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இப்பதான் உனக்கு கொஞ்சம் வருது, ஓ நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு ஒரு காரியம் வேற சொல்றாரு. எழுந்து சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே அவனுக்கு ஒரு பலன் வருது. அந்த பலத்தோடு இரவும் பகலும் தொடர்ந்து நடக்கிறான், நடக்கிறான், நடக்கிறான். 40 நாள் தொடர்ந்து நடக்கிறான் அந்த போஜனத்தினால. 40 நாள், அடுத்த 40 நாளுக்கு அவன் சாப்பாடே தேவையில்லை அவனுக்கு. அந்த ரெண்டு சாப்பாடு, ரெண்டு தடவை கிடைச்சத பல்லவத்திலிருந்து வந்த அப்பம், அந்த ரெண்டு அப்பத்தை சாப்பிட்ட பிறகு 40 நாளுக்கு அவனுக்கு சாப்பாடு தேவையில்லாம ஆயிடுச்சு, தண்ணி தேவையில்லாம ஆச்சு. புசியாமல் குடியாமல் 40 நாள் நடக்கிறான், நடக்கிறான். அந்த பலத்துல நடந்து நேர போய் தேவ பருவத்தில் போய் சேர்ந்துட்டான். புரியல? ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துறார் பாருங்க. ஆண்டவர் நம்மோடு பேசணும்னா நம்ம படுத்து சோர்வோடு இருந்தா ஆண்டவர் பேச முடியாது, எழுந்திருக்கணும். ஆமேன். இன்னைக்கு உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களோடு பேசணும்னா, இருக்கிற சோர்வுகள் இருக்கிற பிரச்சனைகளையே நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேச முடியாது, உங்களை நடத்த முடியாது. எழுந்திருக்கணும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுந்திருக்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீங்க எழுந்திருக்கணும். அப்படியே சோர்வோடு வந்துட்டு ஆண்டவர் நம்மளோட பேச முடியாது. திருப்பி திருப்பி படுத்துட்டே இருக்க வேண்டியதான், சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்துட்டு இருக்க வேண்டியதான். ஆண்டவர் நம்மை நடத்த முடியாது. எழுந்திருக்கணும், ஸ்பிரிச்சுவலா எழுந்திருக்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும். இப்ப கர்த்தர் அவனுடைய நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று தேவ தூதனை கொண்டு சொல்லிட்டாரு. நடந்து தேவ பர்வதத்திற்கு அவன் வந்து விட்டான். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம் 9வது வசனத்திலிருந்து.
அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ
இதோ
கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி,
அவர்
எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன்
சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக
வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர்
உமது உடன்படிக்கையை
தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான்.
இப்ப கர்த்தரிடத்துல இவன் சொல்றான், சேனைகளின் கர்த்தரிடத்தில் நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இங்க உனக்கு என்ன காரியம் ஆண்டவர் கேட்கிறார். நான் ஒரு காலத்தில் பக்தியா இருந்தேன், இப்போ படிச்சு சோர்ந்து போயிட்டேன். அதுதான் சொல்றேன், நான் ஒரு காலத்து வைராக்கியமா இருந்தேன், ஆனா இப்போ சோர்வு என் இருதயத்தை நிரப்பி இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் பலிபீடங்களை எல்லாம் இடிச்சிட்டாங்க, உங்களுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டுட்டாங்க, நான் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறேன், சோர்வோடு பதில் சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனோடு பேசுறதுக்கு, தொடர்ந்து பேசுறதுக்கு கர்த்தர் ஆயத்தமாகிறார். 11 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து
கர்த்தருக்கு முன்பாக
பர்வதத்தில் நில் என்றார்.
அப்பொழுது
இதோ கர்த்தர் கடந்து போனார்
கர்த்தருக்கு முன்பாக
பர்வதங்களை பிளக்கிறதும்
கண்மலைகளை உடைக்கிறதுமான
பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும்
அந்த காற்றிலே
கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின்
பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று.
பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை.
பூமி அதிர்ச்சிக்கு பின்
அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை.
அக்கினிக்கு பின்
அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது
தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு
வெளியே வந்து
கேபியின் வாசலிலே நின்றான்.
அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்
என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் அவனோடு பேசுவதற்கு முன்பதாக என்னென்ன காரியம் நடக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட், பலத்த பெருங்காற்று அடிக்கிறது, கண்மலையை பிளக்கக்கூடிய ஒரு பலத்த காற்று வீசுது. ஆனால் அந்த பலத்த காற்றில் கர்த்தர் இருக்கல. அடுத்து பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று, அந்த பூமி எதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கல. அதுக்கு பிறகு அக்னி உண்டாயிற்று, அந்த அக்னியிலும் கர்த்தர் இருக்கல. அதன் பிறகு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று, அங்கதான் ஆண்டவர் இருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு நம்முடைய இருதயம் அமர்ந்த ஒரு நிலைமைக்குள் நம்ம வரணும். பலத்த காற்றை போலவும் பூமி எதிர்ச்சியை போலவும் அக்னியைப் போலவும் ஒரு சூழ்நிலைகள் நமக்குள் இருக்குமானால் ஆண்டவர் நம்மளோடு பேச முடியாது. கொந்தளிக்கிற இருதயம், தடுமாறுகிற இருதயம், போராடுகிற ஒரு இருதயம், இதெல்லாம் நமக்குள் இருந்துட்டு ஆண்டவர் நம்மளோடு பேச முடியாது. ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் அமைதலோடு அவருக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அதான் முக்கியம். நம்முடைய இருதயம் அமைதலோடு அவருக்காய் காத்திருக்கும். ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:2 வாசிக்கலாம்.
நீங்கள் கேட்டு யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகளாவன, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே
எல்லா காரியங்களையும் செய்யுங்கள்.
அப்பொழுது
நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள்.
நான் உங்கள் தேவனாயிருப்பேன்.
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கற்பிக்கிற ஒரு விஷயம், என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். நான் என்ன சொல்றேனோ அதை செய்யுங்க. அப்பொழுதுதான் நான் உங்கள் தேவன், நீங்கள் என்னுடைய ஜனங்கள். நாம் தேவ பிள்ளைகள் என்பதற்கு அடிப்படை விஷயமே அவர் சொல்றதை கேட்டு நடக்கிறது தான். அப்பதான் நீங்க என் ஜனம் அப்படின்ட்டார். இது ரொம்ப அடிப்படை விஷயம். அவர் சத்தத்தை கேட்டு நடக்கிறதுன்றது ஏதோ ஒரு பெரிய தியாகமோ ஒரு பெரிய சாதனை கிடையாது. இது அடிப்படை காரியம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வது அடிப்படை விஷயம். இதுதான் தேவ பிள்ளைக்கான அடையாளமே. இதுதான் கர்த்தர் எல்லாத்தையும் நமக்கு சொல்ல விரும்புகிறார். எல்லா காரியத்தையும் சொல்றேங்கிறாரு, எல்லா காரியத்தையும் நான் கற்பிக்கிறேன். அப்படின்னா என்ன? உங்கள் ஆவிக்குரிய காரியத்துக்கு நான் கற்றுக் கொடுப்பேன், உங்களுடைய உலக காரியத்துக்கு கற்றுக் கொடுப்பேன், உங்கள் குடும்பத்துக்கு கற்றுக் கொடுப்பேன், உங்களுடைய பிசினஸுக்கு கற்றுக் கொடுப்பேன், உங்களுடைய வீட்டில் எப்படி நடக்கணும், வேலை ஸ்தலத்தில் எப்படி நடக்கணும், எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுக்குறேங்கிற அதன்படி நீங்க செய்ய. அப்ப இந்த இடத்துல எலியாவுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா பல காரியங்கள் வருது. பலத்த காற்று, பூமி எதிர்ச்சி, அக்னி, அது எதுலையுமே ஆண்டவர் இல்லை. அமர்ந்த மெல்லிய சத்தம், அமைதியான ஒரு நிலைமை வரும்போதுதான் ஆண்டவருடைய குரலை அவனால கேட்க முடிச்சு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்குமே ஒரு அமைதல் உள்ள நிலைமை வரணும். இப்ப படிக்க வேண்டாம், 1 சாமுவேல் 30 எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சம்பவம் இருக்கும். இப்ப அது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை, ஆனாலும் உங்களுக்கு சொல்றேன். அந்த 30 பாத்தீங்கன்னா தாவீது தன்னோடு 600 போர் சேவர்கள் இருப்பாங்க. அவங்களோடு கூட அவன் இருந்து யுத்தத்துக்கு போகிறதும் வருகிறதுமா இருப்பான். பெலிஸ்தீனோடு இவன் யுத்தத்துக்கு போவான் வருவான். ஒரு கட்டத்திலே அவன் யுத்தத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அமலேக்கியர்கள் வந்து அவங்க தங்கியிருந்ததானே பட்டணத்தை சுட்டரிச்சு போட்டாங்க. அந்த சிக்லாகு எங்கிற இடத்துல தங்கி இருந்தான். சுட்டரித்து போட்டு அவனுடைய உடைமைகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீதோடு இருந்தவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. தாவீதை கொல்ல வேண்டும் என்று எல்லாம் கல்லுகளை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தான் கூட இருந்தவங்களே அவனுக்கு விரோதமாயிட்டாங்க. பயங்கர மோசமான சூழ்நிலை, எல்லாரும் டென்ஷன், எல்லாரும் தங்கள் பலம் இருக்கிற வரைக்கும் சத்தம் போட்டு அழுதாங்களாம். தாவீது அழுதான், எல்லாரும் சத்தம் போட்டு அழுதாங்க, எல்லாமே போயிடுச்சு. ஆனால் திடீரென்று தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த டென்ஷனோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் பேச முடியல. தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆசாரியனாகிய அபியத்தாரை வரவழைத்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான், நான் அந்த தந்தை பின்தொடரட்டுமா, அதை திரும்ப நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆண்டவர் பேசுறார், பின்தொடர், நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அங்கதான் ஆண்டவர் பேசுறார். என்றைக்கு நம்முடைய இருதயம் ஆண்டவருக்குள் அமைதல் அடைகிறதோ, ஆண்டவருக்காய் காத்திருக்கிறோமோ, ஆண்டவர் அங்கதான் பேசுவார். அதெல்லாம் உங்க லைஃப்ல இன்னைக்கு எத்தனையோ கேள்விகள் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், எத்தனையோ குறைவுகள் இருக்கலாம், எத்தனையோ காரியம் இருக்கலாம். அதை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் அந்த குழப்பத்தில் ஆண்டவர் சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பி, ஆண்டவரே நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க, நீங்க எனக்கு சொல்லுங்க, அப்படி நிற்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட அங்கதான் பேசுவார். அவர் பேசுறத நம்ம கேட்டு செய்யணும். அதுக்கு பேசுறதை கேட்கறதுக்கு முதல்ல ப்ரிப்பேர் ஆகணும். ரெண்டாவது, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்யணும்னா நமக்கு நம்முடைய மைண்ட் செட் ரொம்ப கிளியரா இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவருடைய பல காரியங்கள், அவர் சொல்றது பல விஷயங்கள் நமக்கு ஏற்புடையதா இருக்காது. ஏற்புடையதா இல்லைன்றதுனால நம்ம அதை நம்ம யோசிச்சோம்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய மைண்ட் அதுக்கு ஓபன் ஆகணும். இப்ப அதுக்கு உங்களுக்கு ஒரு 2 காரியத்தை உதாரணத்தை சொல்றேன். அதுக்கு எப்படி நம்ம ரெடி பண்றதுன்னு சொல்ற மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:24-27 உள்ள வசனங்களை வாசிக்கலாம்.
அவர்கள்
கப்பர்நகூமில் வந்தபோது
வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவனிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறதில்லையா
என்று கேட்டார்கள்.
செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே
இயேசு அவனை நோக்கி
சீமோனே
சீமோனே
உனக்கு எப்படி தோன்றுகிறது
உனக்கு எப்படி தோன்றுகிறது
பூமியின் ராஜாக்கள்
பூமியின் ராஜாக்கள்
தீர்வையும் வரியையும்
தீர்வையும் வரியையும்
தங்கள் பிள்ளைகளிடத்திலோ
தங்கள் பிள்ளைகளிடத்திலோ
அந்நியரிடத்திலோ
அந்நியரிடத்திலோ
யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார்
யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டான்
அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான்
அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான்
இயேசு அவனை நோக்கி
அப்படியானால்
பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடி நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார்
ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய்
அதை எடுத்து
எனக்காகவும் உனக்காகவும்
அவர்களிடத்தில் கொடு என்றார்.
இது ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். இந்த இடத்தில் வரி செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ரோமர்கள் பாலஸ்தீன தேசத்தை அரசாண்டு இருக்கிறாங்க, யூதர்களின் தேசமாகி அந்த தேசத்தை அரசாண்டு இருக்கிறாங்க. ஆகையால் யூத ஜனங்களின் மேல் அவர்கள் வரி விதித்திருக்கிறாங்க. 20 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் வரி செலுத்த வேண்டும் என்பது ரோம அரசாங்கத்தின் கட்டளை. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து 20 வயதிற்கு மேற்பட்ட ஒரு யூதன், அதனால் அவரும் வரி செலுத்த வேண்டிய ஒரு கேட்டகரியில் இருக்கார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள் இருக்கிறார். வீட்டு வாசல்ல பேதுரு நிற்கிறான். வரி வசூல் பண்ணுகிறவர்கள் வந்து கேட்கிறாங்க. அவன்கிட்ட பணம் இல்லை. உடனே உள்ள வந்து நிற்கிறான். என்ன செய்யறதுன்னு தெரியாம நிற்கிறான். அப்போ ஆண்டவர் அவனோடத்துல பேசுறார், பேதுருவே, பூமியின் ராஜாக்கள் தங்கள் தீர்வையும் வரியையும் யாரிடத்திலே வாங்குகிறார்கள் அப்படின்னு கேட்டார். அந்நியரிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ? அந்நியரிடத்தில். ஆனா பிள்ளைகள் நம்ம செலுத்த வேண்டியது, நம்ம தான் இந்த தேசத்தின் பிள்ளைகள், நம்ம செலுத்த வேண்டாம் அவசியம் இல்லை. ஆனாலும் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது, அரசாங்கத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. அதனாலே ஒன்று செய்வோம், நீ கடலுக்கு போய் தூண்டில் போடு, முதல் மாற்ற அந்த ஃபர்ஸ்ட் மீன் எடுத்து வாயை திறந்து பார், அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அந்த வெள்ளி பணத்தை எடுத்து எனக்காக உனக்காக ரெண்டு பேருக்கும் சேர்த்து நீ வரியை செலுத்து அப்படின்ட்டார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை தெளிவாக சொல்லிவிடுகிறார். இதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். பேதுரு ஒரு மீனவன். இந்த மீனவனுக்கு மீனை பத்தி நல்லா தெரியும், அவனுக்கு அந்த விஷயம் நல்ல விவரமானவன். மீன் பிடிக்கிறது, அதில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஆண்டவர் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக்கே வேற மாதிரி இருக்கும். ஆண்டவர் என்னைக்குமே அவருடைய லாஜிக் வேற, நம்ம லாஜிக் வேற, அவருடைய லாஜிக் வேற. இப்ப ஆண்டவர் இவங்கிட்ட ஒருவேளை நீ கடலுக்கு போ, தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற மீனை பிடி, அதன் வயிற்று கழிச்சு பாரு, அது ஒரு வெள்ளி பணத்தை முழுங்கி இருக்கும், அதை வயிற்று கழிச்சு அந்த வெள்ளி பணத்தை எடுத்து கொடுன்னு சொல்லியிருந்தா ஓகே, புரியுதா? அப்படி சொல்லிருந்தா ஓகே. ஆனா ஆண்டவர் சொல்றது அப்படி இல்லை. தூண்டில் போடு, மீன் அகப்படும், வாயை திறந்தாலே போதும். அது வயிற்று கிழிச்சு உள்ள வயிற்றுக்குள்ள இருந்து எடுக்கணும் அவசியம் இல்லை. வாயை திறந்து பார்த்தாலே வாயிலேயே ஒரு வெள்ளி பணம் இருக்கு, அப்படி திறந்து காசு எடுத்துரு அப்படிங்கிறாரு. இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவருடைய லாஜிக் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது மனுஷ யோசனைகளுக்கு விகற்பமான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு வெள்ளி பணத்தை ஒரு மீன் எடுத்திருக்குது, யாரோ அந்த கடல்ல தொலைச்சிருக்கிறாங்க, இந்த மீன் அதை எடுத்திருக்குது. எடுத்து அதை ஒருவேளை விழுங்கி இருந்துச்சுன்னா அது தூண்டில வந்து கவர்றதுக்கு அது வாய்ப்பு இருக்குது. வாயிலேயே அந்த வெள்ளி பணத்தை வச்சுட்டு அது எப்படி வந்து தூண்டில பிடிச்சது இல்ல? அது வாயிலே வெள்ளி பணம் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு எப்படி அந்த தூண்டில வந்து பிடிக்க முடியும்? யோசிக்கணும், பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது விகற்பமான ஒரு விஷயம். அது ஏற்கனவே முழுங்கி இருக்குது, அது வாய் ஃப்ரீயா இருக்குதுன்னா அது வந்து அடுத்த சாப்பாட்டுக்கு பிடிக்குதுன்னு அர்த்தம். வாய் ஃபுல்லா அந்த வெள்ளிப்பணத்தை வச்சுட்டு எப்படி அது சாப்பாட்டுக்கு போக நிற்கும், வந்து பிடிக்க முடியும், தூண்டில பிடிக்க முடியும். அப்ப இந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்லுகிற லாஜிக் வித்தியாசமானது. இவன் தன்னுடைய மூளை அறிவினால் அவன் சிந்தித்திருப்பானால் அவன் மீன் பிடிக்க போயிருக்க மாட்டான். புரியுது உங்களுக்கு? அவன் தன் மூளை அறிவினாலே இது எப்படி சாத்தியம், வாயில வெள்ளிப்பணத்தை வச்சுட்டு அது எப்படி என் தூண்டில வந்து மாட்டும், இது நடக்கிற காரியமே இல்லையே, இப்படியெல்லாம் அவன் யோசிச்சிருந்தான்னா அவன் போய் தூண்டில் போட்டிருக்க மாட்டான், மீன் கிடைச்சிருக்காது, அது வாயில் வெள்ளிப்பணம் அவனுக்கு கிடைச்சிருக்காது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதையெல்லாம் நம்ம செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் நம்முடைய இருதயம் அமைதியில் உள்ளதாக இருந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறவராய் நம்ம இருக்கணும். ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது விஷயம், நம்முடைய லாஜிக் எல்லாத்தையும் மாத்திக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். நம்ம யோசிக்க கூடாது. நம்மளுடைய அறிவை வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ஆண்டவர் சொல்றபடிதான் நீங்க செய்ய முடியாது. உங்க அறிவை பயன்படுத்தினீங்கன்னா ஆண்டவர் சொல்றதெல்லாம் நீங்க செய்ய முடியாது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும்னா உங்க மைண்டை பிளாங்க் ஆக்கணும். உங்க அறிவு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய அனுபவம் இது எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சீங்கன்னா தான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை உங்களால் செய்ய முடியும். உங்கள் அறிவு சார்ந்து நீங்கள் வாழ்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் சொல்லுவார், ஆனால் உங்களால் செய்ய முடியாது. இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க, செய்ய மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு செயல்படாம போறதுக்கு என்ன தெரியுமா, அறிவு சார்ந்து நடக்கிறது. ஆண்டவர் சொல்றது சில நேரத்தில் பைத்தியகாரத்தனமாக நமக்கு தோன்றும், நம்முடைய அறிவுக்கு அது பைத்தியகாரத்தனமாய் தோன்றும், ஆனால் அதுதான் நடக்கும். அவர் என்ன சொன்னாலும் அது நடக்கும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது நடக்கும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம செய்யணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது நடக்கும். புரியுதா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவர் சொல்றதை கேட்கக்கூடிய மனநலம் இருக்கணும். ரெண்டாவது, நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவம், நம்முடைய லாஜிக் எல்லாத்தையும் மாத்திக்கணும். அதெல்லாம் நம்ம அப்படி திங்க் பண்ணக்கூடாது. அவர் என்ன சொன்னாலும் பிளைண்டா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை இருந்தால்தான் அவர் சொல்வது எல்லாவற்றையும் நம்மளால் செய்ய முடியும். ரெண்டாவது விஷயம், இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய லைஃப்ல இது ஒரு சிக்கல் இருந்தது. பைபிள்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு உதாரணம் சொல்ற பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமல்ல புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான்.
அந்த கன்னிகையின் பேர் மரியாள்.
அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளை வாழ்க,
கிருபை பெற்றவளை வாழ்க,
கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார்,
கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார்,
ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே
பயப்படாதே,
நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
தேவதூதன் வந்து ஒரு செய்தி, ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. உடனே மரியாள் அந்த காரியத்திற்கு லாஜிக்கா ஒரு பதில் கொடுக்கிறாள். 34வது வசனத்தை வாசிக்கலாம். 34
அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி,
இது எப்படியாகும்
புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்,
உன்னதமானவருடைய பலம்
உன்மேல் நிழலிடும்.
ஆதலால்
உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய குமாரன் எனப்படும்.
38வது வசனம் படிக்கலாம்.
அதற்கு மரியாள், இதோ
நான் ஆண்டவருக்கு அடிமை,
உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான்.
போதும். இப்ப மரியாளுக்கு ஒரு செய்தி வருது, கிருபை பெற்றவளே வாழ்க. அப்ப அந்த வாழ்த்துதலை கேட்டவ பயப்படுறா, இது என்ன ஆகுமோ, இப்படி ஒரு வாழ்த்துதல் தேவதூதன் வந்து சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவதூதன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. உடனே மரியாள் லாஜிக்கான ஒரு திங்கிங் வருது, இது எப்படி நடக்கும், நான் புருஷனை அறியேனே, இது எப்படி நடக்கும். அதுக்கு தேவதூதன் சொல்றாரு, பரிசுத்தாவியானவர் உண்மையில் வருவார், உண்மையில் நிழலிடுவார், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் அந்த குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். அதன் பிறகு மரியாள் சரண்டர் ஆகிறாப்ல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. சொன்ன உடனே ஆண்டவருடைய திட்டம் அங்கே நடக்குது, ஆண்டவர் சொல்ற காரியம் நடக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நம்ம சரண்டர் ஆகணும் ஆண்டவர் இடத்துல. நம்முடைய திங்கிங் படி நம்ம போயிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒன்றும் நடக்காது, செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிற விஷயங்கள் சிலது நமக்கு விகற்பமா தான் இருக்கும், ஆனா நம்ம டோட்டலா அதுக்கு சரண்டர் பண்ணும்போது ஆண்டவருடைய காரியம் அங்க நடக்கும், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நடக்கும். சரண்டர் பண்ணணும், லாஜிக்கா திங்க் பண்ணக்கூடாது, சரண்டர் பண்ணணும். இது போல இன்னும் இருக்குது, இந்த லூக்கா சுவிசேஷத்தில் நீங்க முதல் அதிகாரம் 5-6 வசனத்துக்கு பிறகு 20 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, சகரியா எலிசபெத் அவங்களுக்கு குழந்தை இல்லை, நீண்ட காலம் ஜபிக்கிறாங்க, குழந்தையை பிறக்கல. ஒரு நாள் அவன் ஆசாரியனா இருந்து கர்த்தருக்கு அவன் தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் காப்ரியல் வந்து நிற்கிறான். அவன் பயப்படுறான். அவன் தேவதூதன் சொல்றாரு, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு யோவான் என்று பெயரிடுவாயார். உடனே அவன் லாஜிக்கா திங்க் பண்றான், இது எப்படியாகும், நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறாள், இதெல்லாம் எப்படி நடக்கும். ஆனால் ஆண்டவர் அதற்கு பிறகு அவனுடைய வாயை கர்த்தர் அடைக்கிறார், அதன் பிறகு கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அப்ப நம்ம லைஃப்ல நம்ம சுய புத்தியை சார்ந்து சுயமாய் நம்ம காரியம் செயல்படுற வரைக்கும் கர்த்தர் செய்ய முடியாது. சரண்டர் ஆயிட்டோம்னா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நிறைவேறும். ஃபர்ஸ்ட் காரியம், லாஜிக்கா திங்க் பண்ணக்கூடாது. இரண்டாவது காரியம், மூணாவது ஒரு காரியத்தை சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கலாம்.
பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு
நீங்கள் போய்
அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள்.
அதற்கு அவர்
நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது
தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன்
உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று
அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய்
அந்த வீட்டு எஜமானை நோக்கி
நான்
நான் என் சீஷரோடு கூட
பஸ்காவை புசிப்பதற்கு
தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உங்களிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை
உங்களுக்கு காண்பிப்பான்.
அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி
அனுப்பினார்.
அவர்கள் போய்
தங்களிடத்தில்
அவர் சொன்னபடியே
கண்டு
பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள்.
கவனிக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின ராத்திரி வேளையில் பஸ்கா ஆசரிக்கிறார். அதற்கு தம்முடைய சீஷர்களில் பேதுருவையும் மற்ற சீஷனையும் அழைத்து எந்த இடத்தில் ஆயத்தம் பண்ணுன்றதை துல்லியமா சொல்றார். ஆண்டவர் நம்மளை கைட் பண்றது, அட்ரஸ் கொடுக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தருக்கு அட்ரஸ் கொடுத்தா யாரும் போக மாட்டாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல ஒருத்தருக்கு அட்ரஸ் கொடுக்கிறோம், இந்த வீட்டில் போனா இது நடக்கணும், நம்ம வச்சு சொல்றோம்னா என்ன சொல்லுவோம்? இப்படி போய் நம்ம ரைட்ல திரும்ப அங்க போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மளிகை கடை இருக்கும், அந்த மளிகை கடைக்கு அடுத்த வீடு இல்ல அந்த மளிகை கடையை ஒட்டி ஒரு தெரு இருக்கும், அதுல போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அதுக்கு பக்கத்து வீடு. இப்படி ஒரு ஸ்டேபிளா இருக்கிற ஒண்ணு சொல்லுவோம் இல்ல, நிரந்தரமா இருக்கிற ஒண்ணு சொல்லுவோம். அங்க ஒரு மளிகை கடை இருக்குது, அதுக்கு பக்கத்து வீடு இல்ல அந்த மளிகை கடைக்கு ஒட்டி ஒரு தெரு போகும், அங்க போனோம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அதுக்கு பக்கத்து வீடு. இப்படி நம்ம ஸ்டேபிளா இருக்கிற ஒண்ணு சொல்லி இங்க போய் அப்படி போனீங்கன்னா அது நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ போனீங்கன்னா எதிர்ல ஒருத்தர் வருவான், தண்ணி எடுத்துட்டு வருவான். அவர் கொடுக்குற அட்ரஸ் பாருங்க எப்படி இருக்கு. நீங்க போங்க, ஒருத்தர் தண்ணி தூக்கிட்டு வருவான். போறதுக்குள்ள போயிட்டேன்னு என்ன பண்றது? இவங்க மெதுவா நடந்து போன போயிடுவான், இவங்க ஸ்பீடா போனா வந்திருக்கவே மாட்டான். அவர் அட்ரஸ் கொடுக்குற விதம் பாருங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமானது. இந்த மாதிரி அட்ரஸ் கேட்டுட்டு போறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க போங்க, எதுல ஒருத்தர் தண்ணி தூக்கிட்டு வரும், அவன் பின்னாலேயே போங்கன்றாரு. இது கொஞ்சம் தவறா மிஸ் ஆயிடும், ஸ்பீடா போயிட்டா அவன் வர மாட்டான், நம்ம லேட்டா போனா அவன் போயிடுவான். ரொம்ப கஷ்டம் இது. அவன் பின்னாலேயே போங்க, போய் அவன் ஒரு வீட்டுக்குள்ள போவான், அந்த வீட்டுக்குள்ள நீங்களும் பின்னால போயிடுங்க. அந்த வீட்டு ஓனரை பார்த்து கேளுங்க, எங்கள் ஆண்டவர் வந்து பஸ்கா ஆசரிக்கிறது எங்க ஆசரிக்கன்னு கேட்டாருன்னு சொல்லி கேளுங்க. உடனே அவன் மாடிக்கு கூட்டிட்டு போவான், அந்த மாடியில கம்பளம் எல்லாம் விரிச்சு நல்ல ஒரு ரூம் நல்லா ரெடியா இருக்கும், அந்த இடத்த காட்டுவான், அங்க போய் ரெடி பண்ணிட்டு வாங்கன்ட்டாரு. இதை கேட்டுட்டு போகணும்னா சாதாரண விஷயமே கிடையாது. இல்ல இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா எப்படி போக முடியும்? ஆண்டவர் இப்படிதான் அட்ரஸ் சொல்லி அனுப்புறாரு. போயிட்டாங்க, கரெக்டா போகும்போது எதிரில் தண்ணியை தூக்கிட்டு ஒருத்தன் வரான், அவன் பின்னாலேயே போனாங்க, அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அதே போல அந்த ஓனரை கேட்டாங்க, அவன் இடத்த அதே மாதிரி இடத்த காமிச்சான், ரெடி பண்ணிட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிறதற்கு அவர் சொல்றபடியெல்லாம் செய்யணும்னா ரொம்பவே அவருடைய வார்த்தை மேல ஃபெய்த் வேணும், ரொம்ப ஃபெய்த் வேணும், விசுவாசம். இந்த காரியத்தில் அவங்களுக்கு யோசிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுங்க, இது எப்படி இது இவர் பாட்டுக்கு ஒருத்தன் வருவான்றான், அவன் யாருன்னு தெரியாது, அவனையும் அடையாளம் தெரியாது. அவன் என்ன ஒருவேளை ரெண்டு பேர் தண்ணி தூக்கிட்டு வந்தான் வச்சுங்க, யார் பின்னால போறது? ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் தண்ணி தூக்கிட்டு வந்துட்டான்னு யார் பின்னால போறது? இல்ல யோசிக்கணும் இல்லையா. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். ஸ்டேபிளா இருக்கிற ஒரு இடத்த சொல்லல, ஒரு காரியத்தை லேண்ட்மார்க் அவர் கொடுக்கல. தண்ணி தூக்கிட்டு வருவானா, அவன் அவனையும் ஒரு அடையாளம் சொல்லாம, இப்படி உயரமா இருப்பான், குண்டா இருப்பான், குள்ளமா இருப்பான், அவன் தண்ணி தூக்கிட்டு வருவான், அவன் பின்னால போன்னு சொன்னாலும் அவனை பத்தி ஒரு அடையாளமும் சொல்லல. அப்ப அந்த மாதிரி ஒரு அப்பீலன்ஸ் சொல்ல ஆளை பார்த்து வெயிட் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணலாம், எதுவுமே அவனை பத்தி சொல்லல. தண்ணி தூக்கிட்டு வருவான் அவ்வளவுதான், அவன் உயரமா இருப்பானா, குள்ளமா இருப்பானா, குண்டமா இருப்பானா, ஒல்லியா இருப்பானா, எதுவுமே கிடையாது, தெரியாது. போயிட்டாங்க. அவருடைய வார்த்தையின் மேல் நூற்றுக்கு நூறு விசுவாசம் உள்ளவர்களா இருந்ததுனால தான் அவங்களால அங்க போக முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்க முடிஞ்சது, அவனை ஃபாலோ பண்ண முடிஞ்சது. அந்த வீட்டுக்குள்ள போய் அவர் சொன்னபடியே பஸ்காவை ஆயத்தம் பண்ண அவர்களால் முடிந்தது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் சொல்வதெல்லாவற்றையும் செய்கிறவர்களாய் நாம இருக்கணும்னா அவருடைய வார்த்தையின் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நம்ம அவருடைய சொல்றதை கேட்காமல் போறதுக்கு அடுத்த ஒரு காரியம். ஃபர்ஸ்ட் நம்ம அது அவருடைய சொல்றதை கேட்கிற மென்டாலிட்டி இல்லாம போயிடுறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நம்முடைய சுய புத்தியிலே நம்முடைய லாஜிக்கா நம்ம திங்க் பண்றது, அதனால செய்ய முடியாம போகுது. மூணாவது அவருடைய வார்த்தையின் மேல் நமக்கு அசைக்க முடியாத விசுவாசம் இல்லாமல் போகிறதுனால அவர் சொல்றத நம்மளால செய்ய முடியாம போயிடுது. புரியுது, அவர் சொல்றத நம்ம பிளைண்டா திங்க் பண்ணணும், செய்யணும், பிளைண்டா செய்யணும். அந்த காரியத்தை குறித்து சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்பட்டா நடக்காது. அவர் என்ன சொல்றாரு அது நடக்கும். அதே போல ஒருத்தன் வருவான், நான் ஃபாலோ பண்ணுவேன், கிடைக்கும், அவ்வளவுதான். ஆகையினாலே மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் நமக்கு இருக்கணும். அந்த விசுவாசம் தான் உங்களை கீழ்ப்படிய பண்ணும், அவர் சொல்றதெல்லாத்தையும் செய்ய வைக்கும். அந்த விசுவாசம் இல்லைன்னா அவர் சொல்றத நம்ம பல நேரத்தில் செய்ய மாட்டோம். இது நடக்கிற காரியமா, அந்த சந்தேகம் வந்துருச்சுனாவே நம்ம செய்ய மாட்டோம். அதுக்கு ஏதுவா நம்ம கொண்டு இல்லையே, அவர் சொல்றது ஒண்ணு ரொம்ப கிளியரா இல்லையே, இந்த மாதிரி நம்ம சந்தேகப்பட்டோம்னா நடக்காது. அவருடைய வார்த்தையின்படி நம்மளால் கீழ்ப்படிய முடியாது, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கவும் முடியாது. ஆகையினாலே இன்றைக்கு இந்த மூன்று விஷயத்தை கவனிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்வது எல்லாவற்றையும் செய்யும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படி செய்தால் உங்கள் குறைவுகள் நிறைவாகும், உங்க பிரச்சனைகள் மாறும். அதற்கு நாம் என்ன செய்யணுன்றத பார்த்து ஜெபிக்கலாம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எலியாவுடைய வாழ்க்கையில் அவர் சொன்னபடியெல்லாம் செய்கிற மனுஷன் அவன். ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் சோர்வடைந்து படுத்து விட்டான். ஆண்டவருடைய குரலை கேட்க முடியல. ஆண்டவர் அவனை பிரிப்பேர் பண்ணார். பரலோகத்திலிருந்து தேவ தூதனை அனுப்பி அவனுக்கு உணவு கொடுத்து அந்த உணவின் பலத்தினாலே 40 நாட்கள் நடந்து தேவ பர்வதம் மட்டும் அவனை வர வைத்து அந்த இடத்தில் ஆண்டவர் அவனோடு பேசினார். ஆண்டவர் அவனோடு பேசுவதற்கு மெல்லிய அமைதலுள்ள ஒரு சூழ்நிலை அவசியமா இருந்துச்சு. ஆண்டவர் அவனோடு பேசுவதற்கு முன்பதாக பலத்த காற்று அடித்தது. ஆண்டவர் அதில் இல்லை. கண்மலையை நொறுக்கக்கூடிய அந்த காற்றுக்கு பிறகு பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று, அதிலேயும் ஆண்டவர் இல்லை. அதன் பிறகு அக்கினி உண்டாயிற்று, அதிலும் ஆண்டவர் இல்லை. ஆனால் அதன் பிறகு ஒரு மெல்லிய சத்தம், அமைதலான ஒரு சூழ்நிலை, அங்கதான் ஆண்டவர் பேசினார். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் அமைதலுள்ள ஒரு இருதயம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுதுதான், உங்கள் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவருடைய குரலை நீங்க கேட்க முடியும். நம்முடைய இருதயத்தில் குழப்பங்களும் கலக்கங்களையும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது, கேட்க முடியாது. அதற்கு உங்கள் இருதயம் திடப்பட வேண்டும். ஆண்டவரையும் கூட நீங்க பேசுங்க என்று ஆயத்தமாகணும். இரண்டாவது, ஆண்டவர் நம்மோடு பேசுவதையெல்லாம் செய்யணும்னா நம்ம லாஜிக்கா திங்க் பண்றத நிறுத்தணும். பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் விகற்பமான விஷயம். ஒரு மீன் தன் வாயிலே வெள்ளி பணத்தை வச்சுட்டு அது எப்படி வந்து தூண்டில கவ முடியும்? சாத்தியமில்லாத விஷயம். இயற்கையாக அது நடைமுறையில ஏற்கக்கூடிய விஷயம் அல்ல. அது ஒருவேளை முழுங்கி இருந்துச்சுன்னா கூட ஓகே, அது வந்து பிடிக்கிறதுக்கு இருக்கு. வாயில வச்சுட்டு அது எப்படி அந்த தூண்டிலை பிடிக்க முடியும்? ஆனால் பேதுரு அதையெல்லாம் யோசிக்கல. ஆண்டவர் சொன்னார். அவன் தன் அறிவையோ அனுபவத்தையோ, மீன் பிடிக்கிறவன் அவனுக்கு தெரியும், ஆனா அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஆண்டவர் சொன்னதை அவன் செய்தான். அவன் செய்யும் பொழுது அந்த காரியம் நடந்தது. மரியாளுக்கும் சரி, சகரியாவுக்கும் சரி, குழந்தை பிறக்கிற அந்த காரியத்தில் தேவதூதன் வந்து சொல்லும் பொழுது அவர்களும் ஆரம்பத்தில் லாஜிக்கா திங்க் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவருக்கு அவங்க தங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார். எதையுமே உங்கள் சுய புத்தியிலே சார்ந்து நின்னீங்கன்னா ஆண்டவருடைய குரலை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய முடியாது. என்ன சொன்னாலும் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். மூன்றாவது பஸ்க ஆசரிப்பதற்கு கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த சொன்னார். ஆயத்தமாக்கப்பட்ட இடத்தில் போய் அவங்களை ப்ரிப்பேர் பண்ண சொன்னார். அதற்கு அவர் கொடுத்திருக்கிற அட்ரஸ் வித்தியாசமானது. நீங்க போகும்பொழுது எதில் ஒரு மனுஷன் தண்ணீர் எடுத்துட்டு வருவான், அவன் பின்னால போகணும். அவன் பின்னால போய் அவன் எந்த வீட்டுக்குள்ள போறான் அங்க போகணும். அந்த ஓனரை பார்த்து கேட்கணும், அவன் ஒரு அறையை காட்டுவான், அங்கதான் செய்யணும். இதை யோசிச்சு பார்த்தோம்னா விசுவாசத்துல உறுதியா இல்லைன்னு அதை செய்ய முடியாது. யாரை பார்க்கறது, ஆளும் தெரியாது, எப்படி இருப்பான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா விசுவாசத்தோடு போனாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும்னா, அவர் சொல்றதெல்லாம் செய்யணும்னா, அவர் என்ன சொன்னாலும் அதை நீங்க விசுவாசிக்கணும். என்ன சொன்னாலும் விசுவாசிக்கணும். அது சில நேரத்தில் உங்களுக்கு ஏற்புடையதா தெரியாது. இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்றது? விசுவாசிங்க, உங்களால் அதன் பிறகு கை கொள்ள முடியும். விசுவாசிக்க தவறுகிறதுனாலதான் நம்மளால பல வார்த்தைகளை கீழ்ப்படிய முடியல. ஆண்டவருடைய வார்த்தையை அசைக்க முடியாத விசுவாசம் நமக்கு இருக்கணும். அப்பொழுது அவைகளை கை கொள்வதற்கு நமக்கு சாத்தியமாகும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நீங்க என்ன சொல்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்க சொல்வதெல்லாவற்றையும் செய்வதற்கு இந்த மூன்று விதங்களில் எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துவதற்காய் சோத்திரம். எங்கள் இருதயத்தை நாங்கள் திடப்படுத்திக் கொள்ளவும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை குறித்து எங்கள் அனுபவத்தை சார்ந்திராமல் கீழ்ப்படியவும், உம்முடைய சத்தத்தை உண்மையாய் உம்முடைய வசனத்தை விசுவாசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதன் மூலமாக எப்பொழுதும் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை வைத்து எங்களை நடத்துவதற்காக சோத்திரம். காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.